தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே.
ஆமென்.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மாத்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறை பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபியுங்கள். அவர் இனியவர், பரிவுள்ளவர், என்றும் நம் குரலுக்கு பேரன்போடு பதில் காட்டுவார் என்பதை திருப்பாடல்கள் 85:3-5 வரையுள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. இந்த பாக்கிய பலியில் இந்த நாளில் பங்கெடுத்து ஜெபித்து இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாய் பெற்று நாம் வழி நடக்க இறைவன் தன்னுடைய கைவிரலை காட்டி தாய் எப்படி தன் பிள்ளைக்கு வழிகாட்டுவாளோ அதே போல வழிநடத்த வழித்துணையாய் துணைவர காத்திருக்கிறார். துணைவரும் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தாயை போல தேற்றக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவையன்றி எதுவும் அசையாது என்பதற்கு நாம் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இறைவனோடு இணைந்திருக்கிற வரைதான் கொடியோடு இணைந்திருக்கிற கிளை போல நாமும் செழித்து வளர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தாயாக இருந்து நம்மை தேற்றுகின்ற பரம்பொருளாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடு இணையில்லாத இந்த பலியினுடைய தொடக்க நிகழ்வாய் இந்த பாடல் வழியாக இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து கடவுளின் அருள் வேண்டி மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார்.
தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி உறவிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி உறவிடம் எனக்கு வேறு இல்லை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி உறவிடம் எனக்கு வேறு இல்லை. தேற்றுபவர் நீதானையா, தாயின் கருவில் தாங்கியவர் நீதானையா, தாயை போல தேற்றுபவர் நீதானையா. என்னை தேர்ந்த தெய்வம் நீதானையா, என்னை தேர்ந்த தெய்வம் நீதானையா, எனக்கு துணை இருப்பவரும் நீதானையா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை என்று உறவிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல் தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை என்று உறவிடம் எனக்கு வேறு இல்லை.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவர் நீரே. உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ள செய்தருளும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்தோடு உருவாக்கியதை பராமரித்து காத்துருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றெப்பள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-6 மற்றும் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காத்தே. வாழ்வோரின் நாட்டினே ஆண்டவரின் நலன்களை காண்பே. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தே, அதையே நான் நாடி தேடுவே. ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன்னுள்ள வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றுமக்கே.
லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யாரென எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தீசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை இதோ இந்த ஒரு சில மணித்துளிகள் நாம் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். அருள் பணியாளர்கள் வழியாக ஆண்டவர் தருகின்ற அருள் நிறைந்த வார்த்தை தான் மறையுறை. இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை பற்றி தான் நாமும் கூட மறையுறையில் சேர்ந்து சிந்திக்கப் போகிறோம். இயேசு சொன்ன பிரசங்கங்கள் தான் இன்றைக்கு மறையுறையினுடைய மையச்செய்தியாக கூட வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம் போல நாம் எல்லோரும் ஒளியின் மக்கள், ஒளியில் நடக்கவே பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் மிக அருமையாக இனிக்கக்கூடிய அளவுக்கு, மனம் மகிழக்கூடிய அளவிற்கு நம்மை தாங்குகிற தேவன் என்பதை இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நமக்கு அவலகாக சொல்லி தருகிறார். ஆனால் அந்த ஒளியின் மக்களாக, அல்லது இருளை தவிர்த்து எப்போதும் ஒளியில் நடக்கக்கூடிய இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு எது தடை, அந்த தடையை உடைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது, எதற்கு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் நமக்கு நச்சென்று தெளிவாகவே சொல்லுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியில் வருகிற முதல் புதுமை என்று இதை சொல்லலாம். லூக்கா நற்செய்தி நிறைய புதுமைகளை பற்றி சொல்லும், ஆனால் லூக்கா நற்செய்தியில் வருகிற இயேசு செய்த முதல் புதுமை இந்த புதுமைதான். இதற்கு முன்பாக ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் இதே லூக்கா நற்செய்தியில. அப்ப அதெல்லாம் புதுமை இல்லையா சாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னது? அன்னை மரியால் ஆண்டுடைய தூதருடைய வாக்கு கொடுக்கப்பட்ட பிறகு கடவுளுடைய வல்லமையால் தூய ஆவியினால் கருத்தாங்கி பிறந்தாலே அது புதுமை இல்லையா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். எலிசபெத் அம்மாள் குழந்தை பெற்றது, அவற்றையெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அன்னை மரியாள் குழந்தை பெற்ற விதம், இயேசுடைய பிறப்பு செய்து, அது புதுமைகளையெல்லாம் கடந்த ஒரு புதுமை. அவை புதுமை என்று ஓரிரு வார்த்தைகளில் நாம் அடக்கிவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற, இயேசு ஆண்டவர் செய்த முதல் புதுமை எதுவென்று சொன்னால் நாம் இதைத்தான் சொல்ல முடியும். அப்படித்தான் விவிலியம் நடந்து செல்கிறது. அப்போ எப்படி வருகிறது? தொடக்கத்தில் பார்க்கிற பொழுது தொடக்க செய்தி லூக்கா நற்செய்தியில் வரும், அதிலேயே கொஞ்சம் யோவானுடைய பிறப்பு முன்னறிவிப்பு வரும், அதற்கப்புறம் இயேசுடைய பிறப்பு முன்னறிவிப்பு வரும், எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு வருகிறது, எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, அப்புறம் இயேசுடைய பிறப்பு, சக்கரியாவுடைய பாடல், மீண்டுமா இயேசு ஆண்டு பிறந்த பிறகு இடையர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இடையர்கள் வந்து பார்த்த விதம், அப்புறம் மூன்று ஞானிகள் வந்தது, அவர்கள் வந்து சென்றது, இவர்களை கடந்து இயேசு ஆண்டவரை கோயிலில் காணிக்கையாக கொண்டு போய் கொடுத்தது, அன்னாளுடைய அந்த சிமியனுடைய அந்த பாடல்கள், அதை தொடர்ந்து வருகிற இயேசுடைய அந்த எருசலேம் நோக்கிய அந்த பயணத்தில் அவர் தொலைந்து போகிற நிகழ்வு, இவையெல்லாம் முதல் இரண்டு மூன்று அதிகாரங்களில் வருகிறது. அதைத் தொடர்ந்து நான்காவது அதிகாரம் வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் சோதிக்கப்பட இருக்கிற நிகழ்வு, அதற்கடுத்தாற்போல அவர் திருமுழுக்கு பெறுகிற நிகழ்வு, இவையெல்லாம் தொடர்ந்து வரும். திருமுழுக்கு பெற்று சோதிக்கப்பட்ட பிறகு தன் சொந்த ஊரில் அவர் நற்செய்தியை அறிவிக்கிறார் என்கிற செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் எங்கு சென்றாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு செய்தி அல்லது மையம் என்றே சொல்லலாம். எங்கு சென்றாலும் அவர் கற்பித்து கொண்டே இருந்தார் அப்படின்ற ஒரு செய்தி வரும். லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு தாம் தளர்ந்த வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். முதலில் பணியின் தொடக்கமாக தன் சொந்த ஊரில் நற்செய்தியை அறிவிக்கிறார். அறிவிக்கிறதான் ஆண்டவருடைய முக்கியமான ஒரு பணி, முதல் பணியும் அதுதான். இன்றைக்கு குருக்களாக இருக்கிற எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான பணி என்னவென்று சொன்னால் நற்செய்தி அறிவிப்பு பணிதான். திருமுழுக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பணி, முதற்கனி என்னவென்று சொன்னால் நற்செய்தி அறிவிக்கிற பணிதான். ஆண்டவர் அதைத்தான் தன்னுடைய சொந்த ஊரில் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியினுடைய தொடக்கம் எப்படி அமைகிறது என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறார், கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகம் என்ற ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போ எங்கு போனாலும் ஆண்டவர் செய்த ஒற்றை பணி, பல பணிகளுக்கு மத்தியிலே முதன்மை பணி என்று சொன்னால் அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். லூக்கா நற்செய்தி 1-9 வரையில இந்த வசன பகுதிகள் அல்லது இந்த அதிகாரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டுடைய 3 காலங்கள் நடந்த முக்கியமான பணிகளை எல்லாம் சொல்லிவிடும். 9வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரை பார்த்தோம்னா, கலிலேயாவிலிருந்து தன்னுடைய இறப்பை நோக்கி இயேசு ஆண்டவர் எருசலேம் நோக்கி பயணிக்கிற பயணத்தை சொல்லியிருக்கும். இந்த பயண பாதையில் பல இடங்களில் அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார், அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஏன் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அறிவிப்பு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு வாரம் அல்லது நற்செய்தி அறிவிப்பு மாதம் என்று ஒரு மாதத்தை கொண்டாடுகிறோம். மிஷன் சண்டே அப்படின்னு கொண்டாடுறோம். அதுக்கு என்ன செய்கிறோம், ஒரு சின்ன விளையாட்டுகள் நடத்துகிறோம் அல்லது உணவு பண்டங்களை சமைத்து கொண்டு வந்து பங்கில் அது பெரிய விழாவை போல கொண்டாடுகிறோம். விழாவாக கடந்துதான் போகிறதே ஒழிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படாவிடில் நாங்கள் எப்படி ஆண்டுடைய வார்த்தை கேட்பது, மக்கள் எப்படி ஆண்டுடைய வார்த்தை கேட்பார்கள்? அதனால் இயேசு ஆண்டவர் எங்கு சென்றாலும் நற்செய்தி அறிவிக்கிற பணியை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இவருடைய போதனையை கேட்ட எல்லோருக்குமே ஒரு பயம் இருந்தது, ஒரு வித்தியாசம் இருந்தது. மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இவருடைய போதனையில் ஒரு தனித்துவம் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த போதனையில் அவர் சொன்ன கதை அல்ல, அந்த போதனையின் போது அவர் காட்டிய அன்பொழுக பேசிய விதம் அல்ல, அந்த போதனையில் இருந்த புதிய புதிய சிந்தனை அல்ல. இந்த போதனை பலரையும் ஈர்க்க காரணம், பலருக்கும் அல்லது இயேசுவை சாராத இருளில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பயத்தை தந்ததற்கும் ஒளியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்ததற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், இவருடைய போதனையில் ஒரு அதிகார தோரணை இருந்தது. அதைத்தான் வசனம் சொல்கிறது, அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக நீங்கள் சொல்லலாம். யாருக்கு இங்கே அதிகாரம் வரும் யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு பாணி வரும் அப்படின்னா, யாருடைய மனசுல கள்ளம் இல்லையோ கபடு இல்லையோ, யார் மனசுல குற்றம் இல்லையோ குறை இல்லையோ, அவர்களால் தான் அதிகாரத்தோடு பேச முடியும். அவர்களால் தான் அதிகாரத்தோடு பேச முடியும். இது உண்மையிலும் உண்மை. இது எங்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஒரு பெற்றோராய் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 100% அந்த குழந்தை செய்கிற தவறை நீங்கள் செய்யாத மனிதராக இருந்தால்தான் அதை குறித்து அதிகாரத்தோடு இதை செய்யாத என்று சொல்ல முடியும். இது குழந்தைக்கு மட்டுமல்ல, நீங்கள் பணி செய்கிற இடத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் பணி செய்கிற இடத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர் எப்போ பார்த்தாலும் லேட்டாக வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பான ஒரு முகத்தோடு கண்டிப்பான ஒரு தோரணையோடு நீங்கள் சொல்லணும்னா, முதல்ல நீங்கள் லேட்டாக வராமல் இருக்கணும். முதல்ல நீங்கள் லேட்டாக வராமல் இருக்கணும். பிள்ளைங்களை கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அதிகாரத்தோடு சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் கோயிலுக்கு வரணும். நீங்கள் பிள்ளைகளை குடும்ப ஜபம் சொல்லுகிற பொழுது அல்லது குழந்தைகளுடைய ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது முதல்ல நீங்கள் அதை செய்யக்கூடியவளாக இருக்கணும். ஏசு ஆண்டவர் அதிகாரத்தோடு போதிச்சார் அப்படின்னா, அவர் எல்லாத்துலேயும் 100% மார்க் வாங்கினார். அந்த 100% என்கிற தேர்ச்சி விகிதத்தை அவர் தக்க வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் எப்போது பேசினாலும் அதிகாரத்தோடு பேசுகிறார். விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களாக இருக்கலாம், அல்லது இயேசுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லப்படக்கூடிய எருசலேம் ஆலயத்தில் நடந்து கொண்ட அந்த விதமாக இருக்கலாம், பரிசேயர்களை சதுசேயர்களை டீல் பண்ணுற விதமாக இருக்கலாம், எல்லாத்திலையுமே அவர் துணிச்சலாக எதையுமே ஒளிவு மறைவின்றி அல்லது எதையுமே மறைத்து செய்யவில்லை, வாய்க்குள்ளே முணங்கவில்லை, வாய் திறந்து குரல் விளக்க அச்சமின்றி கேட்பவர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் நெஞ்சில் தைக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசினார் என்று சொன்னால், கபடற்றவராக எந்ததொரு குறையும் இல்லாத மனிதனாக இருந்தார். அதனால் தான் அவருடைய போதனையில் ஒரு அதிகாரம் தெரிந்தது. அவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்று சொல்லவில்லை, பார்ப்பவர்களுக்கு அவருடைய போதனையில் ஒரு அதிகாரம் தெரிந்தது. வாழ்க்கை அவ்வளவு தூய்மையாக இருந்தது. அன்புக்குரியவில்லை, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், இன்னைக்கு நான் இளையோர் பணி செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு சில நிகழ்வுகளையெல்லாம் நாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், இப்போ பெற்றோர்கள்லாம் ஃபோன் அடித்து ஒரு சில நேரங்களில் என் மையன்ட பேசுங்க, என் பொண்ணுகிட்ட பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது, ஏங்க நான் ஒரு 3வது மனிதன், ஓகே எனக்கு அந்த பையனை தெரியும் அல்லது உங்கள் பொண்ணை எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காண்டி என்னை நீங்கள் பேச சொல்கிறீங்க, அல்லது நான் பேசுனா அந்த பிள்ளை சரியாயிரும் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டோ அல்லது என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து நீங்கள் என்னை நம்புறீங்க, பட் அதோட நான் உங்களை நம்புகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லுவேன், அல்லது உங்களை நம்புகிறேன் சார் உங்களை நம்புகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது ஃபாதர், அது அவ்வளோ தூரம் எடுபடாது ஃபாதர் அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன் சரிப்பட்டு வராது, ஏன் எடுபடாது அப்படின்னா, அந்த பிள்ளைய கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வேண்டிய அந்த தகுதியான நிலையை நாம் ஏதோ ஒரு விதத்தில் தவற விட்டுட்டோம். அதை சொல்ல தயங்குகிறார்கள் என்பதை நான் ஒரு சில நேரங்களில் என்னிடம் வருகிற அந்த குடும்ப பிரச்சனைகளை நான் அலசி ஆராய்ந்து உள்நோக்கி பார்க்குற பொழுது அது பல நேரங்களில் சரியாகத்தான் இருந்தது, என்னுடைய கணிப்பு சரியாகத்தான் இருந்தது. எப்போ அதிகாரம் இருக்கும், எப்போது நாம் தூய்மையாக இருக்கிறோமோ அப்போது அதிகாரம் இருக்கும். இன்றைக்கு நம்ம யாரையும் நியாயப்படுத்தியும் சொல்ல வேணாம், குறைப்படுத்தியும் சொல்ல வேணாம். இன்றைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்முடைய நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார் பார்த்தீங்களா, அப்போ அவர் துணிஞ்சு சொன்னார், என் மேலே எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ நிதியமைச்சர்களை இந்த தமிழ் சமூகம் கடந்து வந்திருந்தாலும் இப்போது இருக்கிறவருடைய அந்த செயல்பாடு சற்று அதிகார தோரணையோடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த நிமிடம் வரை அவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதோ என்று நான் நம்புகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். இப்படி அரசியல் தளத்திலே, அதிகார தளத்திலே, ஆன்மீக தளத்திலும் இதே போல காரியங்கள்லாம் இருக்கிறது. ஒரு சில ஆன்மீகவாதிகள், ஒரு சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஒரு சில கருத்துக்களை அழுத்தி சொல்வார்கள், நீங்கள் இப்படி செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. ஒரு சிலதை சொல்லும் போது லைட்டாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தன்னை அறியாமலேயே அந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது ஒரு தொய்வு, ஒரு மனசங்கடம், ஒரு விதமான புழுக்கம், அதனுடைய மனசாட்சி குத்துமா இல்லையா? இதை நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா இதில் நீங்களே சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு இறை பிள்ளைகளே, அதிகாரத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போதும் நாம் செய்கிற காரியத்தில் உண்மையோடு இருக்க வேண்டும். இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருந்தது என்பதை யாரெல்லாம் கண்டு கொண்டார்கள்? பரிசேயர்கள் கண்டுகொண்டார்கள், சதுசேயர்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பயத்தை கொடுத்துச்சு. இங்கே பாருங்களேன், தொழுகை கூடத்திலே தீயாவி பிடித்திருந்த ஒருவர் அங்கு இருந்தார். பாருங்க, இப்போ இந்த அதிகார போதனை யாருக்கு நல்லா தெரியுதுன்னா அங்கே இருக்கிற சாத்தானுக்கு மனசில் படுகிறது. இதோ இங்கே வந்திருக்கிறார் இந்த மனிதர், அதிகாரத்தோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். உடனே அது என்ன சொல்லுகிறது? ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டு எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லுகிறது. ரொம்ப அருமையான வசனம். ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் யோசித்து அதை தியானிக்கக்கூடிய ஒரு வசனமாகத்தான் நினைக்கிறேன். எப்படி ஆண்டவர் நத்தானியலை கபடற்றவர் என்று சொல்லுகிற பொழுது நீர்தான் கடவுளின் அரசர் என்று அவர் பறைசாட்டினார், பிலிப்பு பறைசாட்டினார். அதுபோல இங்கே யார் பறைசாட்டுனா? சாத்தான் பறைசாட்டுகிறது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், டெடிக்கேட்டட் டு காட் அப்படின்னு சொல்லுகிறது. நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறது. சாத்தானுக்கு தெரிந்திருக்கிற இயேசுவை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னா பெரிய கேள்வி. நீங்களே சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்கள். இன்னைக்கு இந்த திருப்பலியை நீங்கள் இந்த காணொளி வாயிலாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு அறிமுகமான ஒரு அஞ்சு பேரை சூஸ் பண்ணுங்கள். ஒரு அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அந்த அஞ்சு பேர்கிட்டையும் போய் நீங்கள் கேளுங்க. என்ன கேட்குறீங்க? ஜீசஸ் உனக்கு யார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஜீசஸ்னா யார் உனக்குன்னு கூட சொல்ல வேணாம், ஜீசஸ்னா யார் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். நிறையா பதில் சொல்லுவாங்க. ஜீசஸ் அவர் ரொம்ப அன்பானவர், அவர் ரொம்ப கருணையானவர், அவர் நிறையா புதுமைகளை செய்யக்கூடியவர், என்னை தாங்கக்கூடியவர், என்னை வழிநடத்தக்கூடியவர், என்னை உயிர் கொடுத்தவர் அவர் தான். ஏகப்பட்ட பதில் வருங்க, கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். நீங்கள் அஞ்சு பேர்கிட்ட நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாராவது உறுத்தலாவது இயேசு கிறிஸ்துவா, அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரிய காரியங்க. தயவு செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அந்த பதில் அவ்வளோ சீக்கிரமாக வராது. சாத்தான் சொல்லுது பாருங்களே, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். என் அன்பு உரை பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளுக்கு அர்ப்பணமான மனிதருடைய சகோதரனாக சகோதரியாக இருக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தான் நான் சொல்ல முடியும். அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், உடனடியாக ஆண்டவர் சாத்தானை பார்த்து, வாயை மூடி இவரை விட்டு நீ வெளியே போ என்று அவனை அதட்டினார். இங்கே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக நாம் சொல்ல முடியும். இதே லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 முதல் 11 வரையுள்ள அந்த இறைவார்த்தை பகுதியில் பார்த்தோம்னா, இயேசு அந்த மூன்று விதமான அழகையின் சோதனை அவருக்கு வரும். அங்கு அந்த அழகையினுடைய சோதனையை அவர் முறியடிக்கிறார். அப்படின்னா தன்னை குறித்து தனக்காக அழகையை விழுகிறார் முதல் காரியம். இப்போ ரெண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, இரண்டாவதாக இயேசு ஆண்டவர் மீண்டுமாக அடுத்தவர் ஒருவருக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அங்கு தீயாவை பிடித்திருக்கிறது. தன் பொருட்டு அழகையை வென்றவர் இப்போது அடுத்தவர் தன் சகோதரன் அயலானின் பொருட்டு அந்த அழகையை வெல்கிறார் அப்படின்றதையும் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, என் அருமை சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் மூன்று காரியங்களை எப்போது வெற்றி கொண்டவராக இருக்கிறார்? ஒன்று, அழகையை வெற்றி கொள்கிறார். அழகையின் மீது தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறார். நோயின் மீது தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறார். மூன்றாவதாக, இந்த இயற்கையின் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அதிகாரம் எந்த அளவுக்கு நம்முடைய மத்தியிலே நேர்மறையாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கொரிந்தியர்கள் இந்த 2:4 இருக்கிற 4வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது, இந்த உலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிருந்தோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது, எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியின் ஒளியை காண முடியவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் கடவுளின் ஒளியை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் முதல் வாசகம் சொல்லுகிறது, நீங்கள் ஒளியின் மக்கள், நீங்கள் ஒளியில் நடக்க வேண்டியவர்கள் என்பதையெல்லாம் அது நமக்கு தெளிவுபட சொல்வதைத்தான் நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் இருக்கிற 32வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கு மலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன, அவற்றுக்குள் புகும்படி தங்களை அனுமதிக்குமாறு பேய்கள் அவரை வேண்டின, மன்றாடின, அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நாம இயேசப்பா பற்றி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறதை காட்டிலும் அவருக்கு பிடிக்காதவங்களை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் தான் அந்த அழகையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொல்லப்படுகிறது? இன்னைக்கு பல நேரங்களில் நமக்குள்ள ஒரு கேள்வி நம்ம எல்லார்ட்டையும் கேட்போம். கொஞ்சம் ஆன்மீகவாதி நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட அந்த கேள்வியை நீங்களும் கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருப்பீங்க? பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்பீங்க. இன்றைக்கி அதையும் கடந்து நூறு கேள்வியும் கேட்குறேன். கடவுள் இருக்காரா இல்லையான்றது இன்றைக்கி கேள்வியாக இருக்குது. என்னை பொறுத்தளவில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது பிரச்சனை இல்லை, கடவுள் வேண்டுமா வேண்டாமான்றதான் பிரச்சனை. இன்றைக்கி அதே போல் பேய் இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, பேய் வேண்டுமா வேண்டாமான்றதான் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய அடிக்கடி பிள்ளைகள்லாம் அந்த குறிப்பாக சமீப காலங்களாக நிறைய பேய் படங்களை பார்த்து பார்த்து நாமளாக ஒரு பேய்னா இப்படி தான் இருக்குன்னு ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறோம், ஒரு இலூஷனில் இருக்கிறோம். இது இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமாக பேயை வந்து காட்சிப்படுத்தி காட்டுறதுனால இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ அப்படி இல்லாமல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பேய் எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. எனக்குள் இருக்கிற நன்மைத்தன்மை குறைகிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ள பேய் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதுதான் அழகை. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த அழகையினுடைய குரலை ஆண்டவர் நிறுத்தார். அழகையினுடைய குரலை ஆண்டவர் நிறுத்து அந்த அழகை யாரை பிடித்திருந்ததோ அவருக்கு ஒரு வாழ்க்கையை தந்தார். இன்னைக்கு நாம் ஒளியின் மக்களாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம பேய் இருக்கா இல்லையா என்பதை விட பேயை அல்லது அழகையை கண்டு அதன் மீது அதிகாரம் கொண்ட ஒரு வார்த்தையை நாம் சொல்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ நான் கடைசியாக வாச்ச இந்த பகுதி 1 யோவான் 3:8 இந்த ஒரு இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் நீங்கள் இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். பாவம் செய்கிறவர் அழகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை துளைக்கவே இறைமகன் தோன்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அந்த பன்றிகளுக்கு மத்தியில் ஆண்டவர் இந்த பேய்களை அனுப்பல, அந்த நிகழ்வாக இருக்கலாம். அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நிகழ்வாக இருக்கலாம். நாம் கடவுளிடம் கையேந்தி வேண்டினால் கட்டாயம் கொடுப்பார் என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு ஒரு சாட்சி. நீ பாருங்க, பேய் கூட ஆண்டவர்கிட்ட மன்றாடுது. என்ன சொல்லுது? ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பி வைங்கன்னு அதுவும் தான் பெடிஷன் கேட்குது. கடவுள் அதற்கு தான் அனுமதி தந்து அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். இப்போ நீ கவனிக்கப்பட வேண்டிய அல்லது நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, இயேசு எப்படி பேயை ஓட்டினார்? அதான் பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத கடந்து இங்கே ஒருத்தனுக்கு அழகை பிடித்திருக்கிற அந்த அழகை எப்படி ஆண்டர் ஓட்டினாரு? வேப்பங்குலையை வச்சு அடித்தாரா, இல்லை மஞ்சள் தண்ணி ஊற்றி குளுவாட்டி விட்டாரா, இல்லை காற்று கருப்பு அண்டி இருக்குன்னு சொல்லி கருப்பு கயிறை வச்சு அடித்தாரா, விளக்க மாற்ற கொண்டு அடித்தாரா, பிஞ்சு போன செருப்பு வச்சு அடித்தாரா? எதுவுமே செய்யலை. அப்போ எதை வச்சு பேய ஓட்டினாரு? இதெல்லாம் இன்றைக்கி வந்து பேய் ஓட்டுறதுடைய அடையாளம் என்னுடைய மனசில் இந்த நேரத்தில் பரதெல்லாம் நான் சொல்கிறேன். எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, அதெல்லாம் மஞ்சள் கொண்டு வைக்கிறது, அப்புறம் ஏகப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. நூல்லாம் கட்டி என்னிடமோ செய்வாங்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பயன்படுத்த இயேசு இங்கே வந்து பேயை ஓட்டினார். நோ இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் தேர். எந்த கருவியுமே அவர் பயன்படுத்தலை, ஒன்றே ஒன்று தான் பயன்படுத்தலார். என்னது? நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை. தன்னுடைய வார்த்தையை மட்டும்தாங்க பயன்படுத்தினார். கடவுள் தன் தந்தையாம் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வார்த்தையின் வல்லமையை சொல்லிதான் சொல்லுகிறார். நீரவரை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு, பேய் அவரை விட்டு போகிறது. அப்போ நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட யார் வேணாலும் பேய் ஓட்டலாம், சாமியார் தான் பேய் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி கூட இன்றைக்கி நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, நானும் ஃபாதர் தீபன் ஃபாரோட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஆல்பர்ட் ஃபார் வந்தார், அவருக்கு ஒரு ஒரு அழைப்பு வந்திருக்கும் இருக்கு. அவர் சொன்னார், என்ன சாமி சீக்கிரம் கிளம்புறியா அப்படின்னு, இல்லை ஒரு பேய் ஓட்ட வேண்டியிருக்கு அப்படின்னாரு. பட் நீங்கள் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வேணா சாமி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடல் பலவீனமாக இருந்தது அறுவை சிகிச்சை செஞ்சதுனால. இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, யார் வேணாலும் பேய் ஓட்டலாம். கடவுளுடைய வார்த்தையை நம்பி வாழுகிறவர்கள், ஏற்றிருக்கிறவர்கள், அதை அறிக்கையிடுகிறவர்கள் யார் சொன்னாலும் பேய் ஓடும். அதனால் இனிமேல் பேயை கண்டு அழகையை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது, அந்த வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் அழகையால் ஆட்கொள்ளப்படவும் மாட்டீர்கள், உங்களால் அழகையை கட்டாயம் ஓட்டவும் முடியும். இதை விட ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சில நேரங்களில் ரொம்ப பேர் மன கஷ்டமாக மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளை தேடி வந்து கூட பேசுவாங்க. தேடி வந்து உங்கள்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, திடீர்னு ஃபோன் அடிப்பாங்க. என்ன அப்படின்னா, இல்லை ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி டென்ஷனாக, ஒரு மாதிரி எனக்கு தனிமையாக இருந்துச்சு, ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட பேசலான்னு ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா நீ நினச்சிக்கிறாதி, நீங்கள் பெரிய கவுன்சிலர், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் பெரிய மனசை அப்படியே ஆற்றுப்படுத்தி அப்படியே வசீகரப்படுத்தி அவங்களுக்கு உடனே சுகம் கொடுத்துருவீங்க அப்படின்னா இல்லை. நீங்கள் வாசித்த வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குது. அந்த வல்லமையை உணர்ந்ததுனால தான் அங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் அடித்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அப்போனா ஃபாதர் படித்த அறிவெல்லாம் பின்னாடியே அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது, ஆனால் இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன ஐயோ, உங்களே யாராவது ஒருத்தரவங்கள்ட்ட பேசினா நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார், நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்குள் இருக்கிற அந்த வார்த்தையுடைய வல்லமை தான் அவருக்கு சுகம் தருகிறதே ஒழிய, நம்ம படித்த படிப்போ நாம் பேசுகிற வசீகரமான வார்த்தைகளோ அதை ஒன்றும் செய்வது இல்லை. ஆக நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரே காரியம் இதுதான், வார்த்தையின் வல்லமை தான் இன்று அழகையை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம் என்பதை ஆண்டவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காண்பித்தார். நமக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வார்த்தை கூட நான் அடிஷ்னலாக சொல்கிறேன், சற்று நேரமானாலும் இதை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து உடல் ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது, உடல் ஆற்றல். ரெண்டாவது மன ஆற்றல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மூன்றாவது உணர்வு ஆற்றல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாலாவது ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது ஆன்மீக ஆற்றல். இது ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன். பிசிக்கல் எனர்ஜி, உடல் வல்லமை, உடல் இருக்க ஆற்றல், ஓடுறது செய்கிறது தூக்குறது எல்லாமே உடல் ஆற்றல் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது மென்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம், அது என்னது, நம்முடைய சிந்திக்கக்கூடிய தன்மை, ஞாபக சக்தி, இதெல்லாம் மென்டல் எனர்ஜி. தென் தேர்ட் ஒன் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது எனர்ஜி, கோபம், அது ஒரு இமோஷன் தான் பார்த்தீங்களா, அது ஒரு ஆற்றல். சரியான விதத்தில் கோபத்தை செலுத்துகிறோம்னா அது ஒரு ஆற்றல். அதே போல் என்னென்ன குணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறதோ அதெல்லாம் வந்து இமோஷனல் உங்களுக்கு தெரியும். நேராக விளக்கம் சொன்னால் ஒன்று ஒன்றுக்கும். இப்போ மூணு சொன்னேன், ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, அண்ட் தென் தி அந்த அதோட சேர்த்து நம்முடைய இமோஷனல் எனர்ஜி. நாலாவது ஒரு எனர்ஜி இருக்குது, அதுதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இசப்பாட்டை இது மூணுமே இருந்துச்சு, ஆனால் அந்த நாளில் எது கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு. அந்த ஆன்மீக ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்கு அல்லது தக்க வைத்து கொள்வதற்கு செழுமைப்படுத்தி கொள்வதற்கு கடவுளுடைய வார்த்தை தான் நம் கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை தனி ஒரு மனிதனாய் நாம் முயற்சிப்பதை காட்டிலும் இன்றைக்கு சொல்லப்பட்ட முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஊக்கமூட்டிக் கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருடைய வளர்ச்சியை வளர்ச்சியடைய செய்யுங்கள். ரெண்டுமே அருமையான வசனம். ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டிக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். அழகைத்தனுடைய ஆயுதத்தோடு, புஜ பலாத்காரமத்தோடு, வல்லமையோடு வருகிற பொழுது கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கிற நாம் எல்லோருமே, திருமுழுக்கினால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இயேசுவின் நாமத்தை சொல்லி வார்த்தையின் வல்லமையை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது இந்த உலகம் மகிமையாய் மீட்கப்படும். நீங்களும் நானும் நம் குடும்பமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வார்த்தையின்படி வாழக்கூடிய குடும்பமாய் மாறும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.